அமெரிக்காவின் முகத்தில் கரி. அமெரிக்காவை பொறுத்தவரை காஸ்ட்ரோ கண்களில் விழுந்த தூசி. தூசியை அகற்றினால்தான் நிம்மதியாக இருக்க முடியும். அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகவே இருந்தது அமெரிக்கா. சிஐஏ அதிகாரிகளுடன் இரகசிய கூட்டங்கள் நடத்தினார் ஐசன்ஹோவர். விளக்கங்கள், விவாதங்கள், திட்டங்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள். மொத்தத்தில் காஸ்ட்ரோவை ஏதாவது செய்ய வேண்டும் என்றே அனைவரும் விரும்பினார்கள். இந்த ஏதாவது என்பது எது வேண்டுமானாலும் இருக்கும். சிஐஏ உதவியுடன் எதிரி நாட்டு மக்கள் மத்தியில் அதன் தலைவரைப் பற்றிய வதந்திகளை சுடச்சுடப் பரப்பிவிடுவது, ஆள் வைத்து மிரட்டுவது, அடிப்பது, உதைப்பது, கொல்வது, உள்நாட்டு கலவரங்களை தூண்டிவிடுவது, எதிரி நாட்டை குட்டிச் சுவராக்குவது இன்ன பிற. கியூபாவை பொறுத்தவரையில் மேலே குறிப்பிட்ட அத்தனை படிகளையும் செவ்வரே செய்து முடிக்க அமெரிக்கா விரும்பியது. ஆனால் எப்படி? வெளிப்படையாக கியூபா மீது தாக்குதல் நடத்த முடியாது. ஃபிடல் காஸ்ட்ரோ எங்களுக்கு தலைக்குனிவை ஏற்படுத்துகிறார், அதனால் அவரை அகற்றப் போகிறோம் என்று சொல்ல முடியாது. அப்படி அவர் என்னதான் செய்கிறார் என்று கேட்டால் பதிலளிக்க திணற வேண்டியிருக்கும். ஏற்கனவே உலக அரங்கில் வேண்டிய அளவிற்கு கெட்ட பெயர் வாங்கியாகிவிட்டது. இது போதாதென்று ரஷ்யா வேறு கியூபா பக்கம் சாய்ந்துவிட்டது. காஸ்ட்ரோவை சீண்டினால் ரஷ்யா சண்டைக்கு வந்துவிடும். சங்கடமான நிலைமைதான். இப்படியே பேசிப் பேசி நேரத்தை வீணாக்கினார்களே தவிர உருப்படியாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. பொதுத் தேர்தலும் வந்துவிட்டது. ஐசன்ஹோவரை வெளியேற்றிவிட்டு ஜான் கென்னடி ஆட்சியில் அமர்ந்தார். ஐசன்ஹோவருக்கு சற்றும் சளைத்தவரல்ல கென்னடி. அமெரிக்க உள்நாட்டு பிரச்சினைகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட அதிகபட்ச முக்கியத்துவத்தை காஸ்ட்ரோவிற்கும் கியூபாவிற்கும் கொடுத்தார் அவர். பதவிக்கு வந்ததும் கென்னடி தெரிந்து கொள்ள விரும்பியது இதைத்தான், கியூபாவின் ஆயுத பலம் என்ன. மளமளவென்று புள்ளி விவரங்கள் அடுக்கப்பட்டன. இதோ அவர்கள் அளித்த பட்டியல். சோவியத் டாங்கிகள், கனரக ஆயுதங்கள், பீரங்கிகள், B-26 வகை வெடிகுண்டுகள், இதுவரை வடிவமைக்கப்பட்டதிலேயே மிகவும் சாதுரியமாக செயல்படக்கூடிய ஹாக்கர் C-Fury எனும் குண்டு பொழியும் விமானம், T-33 ஜெட் விமானங்கள், இப்படியாக நீண்டது அந்த பட்டியல். சந்தேகமே இல்லை, சோவியத்தின் உதவியால்தான் கியூபா தனது படைபலத்தை பெருக்கிக் கொண்டுள்ளது. கென்னடி யோசித்தார். பேசாமல் கியூபா மீது ஆயுதத் தாக்குதல் நடத்தினால் என்ன? நடத்தலாம், ஆனால் பட்டவர்த்தனமாக தாக்குதலை நடத்த முடியாது. அதனால் காஸ்ட்ரோவின் சர்வாதிகார ஆட்சியை அகற்ற விரும்பும் கியூபர்களை நம் பக்கம் இழுக்க வேண்டும். எல்லோரும் காஸ்ட்ரோவின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. காஸ்ட்ரோவின் செயல்களை எதிர்க்க கட்டாயம் கியூபர்கள் முன் வருவார்கள். இப்படி முன் வருபவர்களை முதலில் ஒன்றிணைக்க வேண்டும். அடுத்த கட்டமாக ஒருங்கிணைக்கப்பட்ட கியூபர்களை கியூபாவிற்கு அனுப்பி அங்கு கலகத்தை தூண்டிவிட வேண்டும். கலவரம் உள்நாட்டுப் போராக வெடிக்க வேண்டும். மக்கள் வீதிக்கு வந்து காஸ்ட்ரோவிற்கு எதிராக கோஷம் போட வேண்டும். ஒன்று திரண்டு போராட வேண்டும். காஸ்ட்ரோவை எதிர்க்க முன்வரும் ஒவ்வொரு கலகக்காரனுக்கும் ஆயுதம் வழங்க வேண்டும். அத்தனை மக்களும் ஒன்று சேர்ந்து இராணுவத்தை வீழ்த்த வேண்டும். ஃபிடல் காஸ்ட்ரோ கியூபாவை விட்டு வெளியேறி ஓட வேண்டும். ஹவானாவிலிருந்து 400 கிலோமீட்டருக்கு அப்பால் அமைந்துள்ள ட்ரினிடாட் என்னும் மலைப்பிரதேசத்தில் கலகக்காரர்களை களமிறக்கலாம் என்று அமெரிக்கா திட்டமிட்டது. ட்ரினிடாட் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் அப்பகுதி மக்கள் காஸ்ட்ரோவிற்கு எதிரானவர்கள் என்று அவர்களது உளவுத்துறை அறிக்கை கோடிட்டு காட்டியிருந்தது. பின்னர் ட்ரினிடாடிற்கு பதிலாக பிக் வளைகுடா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஏப்ரல் 14, 1961. அமெரிக்காவால் தயார் செய்யப்பட்ட கலகக்காரர்கள் 6 கப்பல்களில் நிகரகுவா துறைமுகத்திலிருந்து கியூபாவை நோக்கி முன்னேறினர். 15 April 1961 3 டவுக்லஸ் B-26 வகை விமானங்கள் சீறிப்பாய்ந்து சான் அன்டோனியா லாஸ் பானோஸ் எனும் பகுதியில் சரமாரியாக குண்டுகளை பொழியத் தொடங்கியது. கியூபர்கள் சந்தேகிக்கக் கூடாதென்பதால் இந்த விமானங்கள் FAR எனும் கியூபா அமைப்பின் பெயரை தாங்கிக் கொண்டிருந்தது. அடுத்தடுத்து அன்டோனியா மகோ சர்வதேச விமான நிலையம், சியூதாத் லிபர்தாட் போன்ற பகுதிகளிலும் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல்களுக்கு ஆபரேஷன் பியூமா என்று பெயரிடப்பட்டது. அமெரிக்காவின் இலக்கு பிக் வளைகுடா. இந்த இலக்கை அடைவதற்கு முன்னால் கியூப விமானப்படைகளை முற்றிலுமாக ஒழித்துக் கட்ட வேண்டும். இதுதான் திட்டம். இவ்வாறு செய்துவிட்டால் அமெரிக்க பிரிகேடு 2506 குழு வெகு சுலபமாக பிக் வளைகுடாவை கைப்பற்றிவிடும். அடுத்த 48 மணி நேரங்களுக்கு தொடர் தாக்குதல்தான் என்று கருவிக்கொண்டு பறந்து தாக்கின அமெரிக்க விமானங்கள். ஆனால் எதிர்பார்த்ததைப் போல் நடக்கவில்லை. கியூப விமானங்களை பார்க்கவே முடியவில்லை. சுத்தமாக துடைத்து வைத்ததைப் போல் காட்சியளித்தது விமான நிலையம். பிரிகேட் 2506 என்ன செய்வதென்றே தெரியவில்லை. 17 April பிக் வளைகுடா சுமார் 1500 கிளர்ச்சிக்காரர்கள் அமெரிக்காவின் நன்கொடை ஆயுதங்களை சுமந்தபடி வந்து குவிந்தனர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள இலக்கு ஹவானா. ஆனால் ஹவானாவை அடைவதற்கு முன்னால் அவர்கள் வேறொரு முக்கிய பணியையும் செய்தாக வேண்டும். எப்பாடுபட்டாவது காஸ்ட்ரோ எதிர்ப்பாளர்களை தேடிக் கண்டுபிடித்து அவர்களது உதவியை பெற வேண்டும். உள்ளூர் கியூபர்களின் ஆதரவு இல்லாவிட்டால் ஹவானாவை நெருங்க முடியாது. ஒரு சிறு பொறியை கிளப்பிவிட்டால் போதும், கியூபர்கள் அனைவரும் நமக்கு பின்னால் திரள்வார்கள். கவலை வேண்டாம், வெற்றி நமதே என்று CIA வெற்றித் திலகம் இடாத குறையாக கிளர்ச்சிக்காரர்களை வாழ்த்தி அனுப்பியிருந்தது. அவர்களும் துணிச்சலாக மக்களை சந்தித்து, காஸ்ட்ரோவிற்கு எதிராக திரண்டு கொண்டிருக்கிறோம், நமது தோழர்கள் ஏற்கனவே தாக்குதலை தொடங்கிவிட்டார்கள், நீங்களும் கலந்து கொள்கிறீர்களா என்று குலைந்தபடியே அழைப்புதல் விநியோகிக்கத் தொடங்கினர். அப்படியா என்று கேட்ட மக்கள் அவர்களை கையோடு பிடித்துக் கொண்டு போய் காவல் படையினரிடம் சேர்ப்பித்தனர். காஸ்ட்ரோ சுறுசுறுப்பாக இயங்கினார். கிளர்ச்சியை ஒடுக்குவதன் முழு பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டார். உடனடியாக இராணுவம் திரட்டப்பட்டது. அமெரிக்க விமானிகள் 4 நடுவானில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டனர். 19 April கலகக்காரர்களில் 114 பேர் கொல்லப்பட்டனர். எஞ்சியிருந்த அத்தனை பேரும் சிறைபிடிக்கப்பட்டனர். உடனடியாக அவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர். சிலருக்கு மரண தண்டனை, மற்றவர்களுக்கு 30 சிறை. மொத்தத்தில் ஒட்டுமொத்த திட்டமும் மாபெரும் தோல்வி. ஏராளமான கியூப வீரர்களும் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களின் எண்ணிக்கை தோராயமாக 2000 தொடும். அமெரிக்காவால் நம்ப முடியவில்லை. கியூபாவில் மிகப்பெரிய உள்நாட்டுப் போர் வெடிக்கும் என்று ஆசையாசையாக எதிர்பார்த்திருந்தனர். காஸ்ட்ரோ அரசு கவிழ்ந்துவிட்டது எனும் செய்திக்காக காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் சின்னஞ்சிறிய நாடு அமெரிக்காவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திவிட்டது. படுபயங்கர தோல்வி, அமெரிக்காவின் தன்மானத்திற்கு ஏற்பட்ட ஆறாத காயம். கென்னடியால் இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. உலகத்தின் காவல்காரன் என்று தன்னை அறிவித்துக் கொள்ளும் அமெரிக்கா இத்தனை சிறிய நாடான கியூபாவிடம் தோற்றுப்போனது எப்படி? கியூபாவின் பலத்தை அமெரிக்கா குறைத்து மதிப்பிட்டிருந்தது. கியூப இராணுவத்தை சுலபமாக எதிர்கொண்டு விடலாம் என்றும் அவர்கள் சுதாரிப்பதற்குள் தாக்குதலை முடித்து விடலாம் என்றும் தப்புக் கணக்கு போட்டிருந்தது. ஒருவேளை வான்வழி தாக்குதல் முறியடிக்கப்பட்டால் மலைப்பிரதேசத்திலிருந்து கெரில்லத் தாக்குதலை நடத்தலாம் என்று திட்டம் போட்டிருந்தனர். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலல்லாமல் மலைப்பிரதேசங்கள் நகரத்திலிருந்து வெகு தொலைவில் அமைந்திருந்தன. காடுகளில் ஊடுருவ முயன்ற பலர் கைது செய்யப்பட்டனர். பாடிஸ்டா அரசாங்கத்தை அடாவடித்தனமாக கவிழ்த்ததால் கியூபர்கள் காஸ்ட்ரோ மீது அதிருப்தி கொண்டுள்ளனர். காஸ்ட்ரோவை கீழிறக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான கியூபர்களின் விருப்பம். ஆனால் அவர்களிடம் தகுந்த தலைமையோ ஆயுதங்களோ இல்லை. இந்த நிலைமையை சாதகமாக்கிக் கொண்டு அவர்களுக்கு உதவ முன்வருவோமானால் கியூபர்களும் அமெரிக்காவிற்கு கைகொடுக்க முன்வருவார்கள். கியூபர்கள் பற்றிய அமெரிக்காவின் இந்த அடிப்படை புரிதலே பிழையாகிப் போனது. பிக் வளைகுடா தாக்குதல் என்பது அமெரிக்கா கியூபா மீது நடத்தும் முழு நீளப்போர் அல்ல. மாறாக இது ஒரு இரகசிய சதி தாக்குதல். எனவே பட்டவர்த்தனமாக தனது துருப்புகளை அமெரிக்காவால் அனுப்பி வைக்க முடியவில்லை. தாக்குதல் முயற்சி தோல்வி என நிலையில் அமெரிக்காவால் வேறெதுவும் செய்ய இயலவில்லை. திருடனுக்கு தேள் கொட்டியதைப் போல் தவித்துக் கொண்டிருந்தது. கென்னடிக்கு மேலும் ஒரு மரண அடி விழுந்தது. பிக் வளைகுடா தாக்குதலில் மண்ணை கவ்விக்கொண்ட சங்கதி வெளியே யாருக்கும் தெரியாது என்றுதான் அவர் நினைத்திருந்தார். ஆனால் நடந்ததோ வேறு. கியூபாவில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைக் கண்டறிய அமெரிக்க பத்திரிகைகள் ஆர்வம் கொண்டன. விளைவு, நிருபர்கள் கியூபா மீது படையெடுக்கத் தொடங்கினர். கியூபர்களிடம் பேசினர். உண்மை வெளியானது. இந்த அராஜகத் தாக்குதலைத் தொடங்கி வைத்தது கென்னடிதான் என்பது பட்டவர்த்தனமாகத் தெரிந்து போனது. கியூபா அமெரிக்காவை விரட்டியடித்ததை அனைத்து பத்திரிகைகளும் விலாவாரியாக எழுதின. அமெரிக்காவின் சாகசம் உலகெங்கும் பரவியது. யாரும் மோப்பம் பிடித்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தனது அதிகாரப்பூர்வமான படைவீரர்களை அமெரிக்கா அனுப்பவில்லை. ஆனால் 4 அமெரிக்க விமானிகள் கியூபாவில் வைத்து கொல்லப்பட்ட செய்தியை வெளியிட முடியாமல் தவித்தனர். இவர்கள் ஏன் கியூபாவின் தலைக்கு மேல் பறந்து போனார்கள் என்று யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வது? விழி பிதுங்காத குறைதான். என்னென்னவோ தகிடு திட்டங்கள் செய்து பார்த்தது. எத்தனையோ சமாளிப்புகள், எதுவும் பலிக்கவில்லை. அமெரிக்கர்களே அமெரிக்காவிற்கு எதிராக குரல் உயர்த்தினர். கென்னடி தவித்தார். அமெரிக்காவை அம்பலப்படுத்தும் செய்திகள் எதையும் வெளியிட வேண்டாம் என்று அனைத்து பத்திரிகைகளுக்கும் வேண்டுகோள் விடுத்தார். அந்தச் செய்தியை வெளியிடாதிருப்பது ஒருவித தேசச் சேவையே ஆகும். தேசத்தைக் காப்பாற்ற மீடியா உதவ வேண்டும் என்றது வெள்ளை மாளிகை வெளியிட்ட ஓர் அறிக்கை. நியூயார்க் டைம்ஸ் அனைத்து தகவல்களையும் சேகரித்த பின் அவற்றை வெளியிடாமல் மௌனம் காத்தது. இந்த தாக்குதல் நடந்து 20 மாதங்களுக்குப் பிறகு உணவுக்காகவும் மருத்துவச் செலவுகளுக்காகவும் 53 மில்லியன் டாலர்களை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொண்டு கைதிகளை விடுவித்தது கியூபா. மொத்தத்தில் அமெரிக்கா முகத்தில் அட்டைக்கறி. வளைகுடா தோல்விக்கு முதன்மையான காரணம் உளவு மையத்தின் தவறான வழிகாட்டுதல்தான் என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டது. கியூபா மீதான கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டது. அமெரிக்க உளவாளிகள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர். காஸ்ட்ரோ இன்று அதிகாலை பலமாக தும்மினார். இன்று முழுக்க முழுக்க காஸ்ட்ரோ தும்மவே இல்லை என்கிற ரீதியில் தொடர்ந்து புலனாய்வுச் செய்திகளை அனுப்பிக் கொண்டிருந்தனர். தனது தொலைபேசி இணைப்புகள் அமெரிக்காவால் ஒட்டு கேட்கப்படுகின்றன என்ற சந்தேகம் காஸ்ட்ரோவிற்கு எப்போதும் உண்டு. முடிந்த வரையில் தொலைபேசி வழியாக அதிக உரையாடுவதை அவர் இன்றளவும் தவிர்த்து வருகிறார். செப்டம்பர் 1962 உளவாளிகள் ஓர் உறுத்தலான விஷயத்தை கண்டுபிடித்தனர். கியூபாவில் ஏன் அடிக்கடி சோவியத் கப்பல்கள் நுழைகின்றன? இது ஆபத்தான விஷயமாயிற்றே. 2 எதிரிகள் ஒன்றிணைந்து செயல்படுவது அமெரிக்காவை பலவீனப்படுத்திவிடுமே. கண்காணிப்பு தீவிரமடைந்தது. அவர்கள் சந்தேகித்தது சரிதான். சோவியத் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போனது. அமெரிக்காவிற்கு செய்தி பறந்தது. இது விவகாரமான விஷயம்தான் என்று முடிவு செய்த அமெரிக்கா அலறி அடித்துக் கொண்டு U-2 உளவு விமானங்களை கியூபாவிற்கு ஏவியது. கியூபாவை சல்லடையாக சலித்த இந்த விமானங்கள் சந்தேகத்திற்கிடமான சில பகுதிகளை புகைப்படம் எடுத்து அனுப்பியது. அந்த புகைப்படங்களை பார்த்த அமெரிக்காவால் வாய்விட்டு அலறாமல் இருக்க முடியவில்லை. காரணம், கியூபாவில் புத்தம் புதிதாக சில ஏவுகணைத் தளங்கள் உருவாகிக் கொண்டிருந்தன. அதுவும் எப்படிப்பட்ட ஏவுகணைகள்? சாம், அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் எனும் தரையிலிருந்து தாக்கும் ஏவுகணைகளை பரிசோதித்து பார்க்கும் தளங்கள். அசுர வேகத்தில் தகவல்கள் திரட்டப்பட்டு சந்தேகங்கள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டன. இதன் பின்னணியில் செயல்படுவது ரஷ்யா. அணு ஆயுதங்கள் அவர்களுடையதுதான். பரிசோதிக்கும் இடம்தான் கியூபா. காஸ்ட்ரோ எதற்காக ரஷ்யாவிற்கு தனது நாட்டில் இத்தகைய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும்? ஒருவேளை சோவியத் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு ரஷ்யர்களோடு இணைந்து அமெரிக்கா மீது போர் தொடுப்பதற்காகத்தான் இத்தனை ஏற்பாடுகளா? அமெரிக்கா யோசித்தது. சோவியத் மீதும் அவர்களுக்கு சந்தேகம். நீண்ட காலமாகவே சோவியத் அமெரிக்காவோடு ஆயுதப் போட்டி நடத்திக் கொண்டிருக்கிறது. இப்போது தனது ஆயுத பலத்தை பெருக்கிக் கொள்ளத்தான் கியூபாவின் உதவியோடு அணு ஆயுதப் பரிசோதனையை நடத்தி வருகிறது எனும் முடிவிற்கு அமெரிக்கா வந்து சேர்ந்தது. கியூபாவும் ரஷ்யாவும் இந்த அளவிற்கு அந்யோன்யமாக செயல்படுவதைக் கண்ட அமெரிக்கா திணறிப்போனது. காஸ்ட்ரோவும் குருஷேவும் ஒன்றிணைந்தால் பிறகு அமெரிக்கா பலமிழந்துவிடும் என்று அஞ்சியது. கென்னடியின் நேரடி பார்வைக்கு இந்த விஷயம் சென்றது. உடனடியாக ஒரு குழுவை உருவாக்கினார் கென்னடி. அதன் பெயர் எக்ஸ்காம். நம்பகமான 12 ஆலோசகர்களைக் கொண்டது இக்குழு. இவர்கள் ஒரு வாரம் தொடர்ந்து விவாதித்தனர். ஏவுகணைகளை வைத்துக் கொண்டு கியூபா கண்ணாமூச்சி காட்டுவது அமெரிக்காவிற்கு ஆபத்தானது என்று எச்சரித்தனர். கென்னடி தனது முடிவை அறிவித்தார். கியூபா தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். கியூபாவிற்குள் இனி சோவியத் கப்பல்கள் நுழையக்கூடாது. அக்டோபர் 22, கியூபாவில் இரகசியமாக ஒளித்து வைக்கப்பட்டுள்ள ஏவுகணைகளை கண்டுபிடித்து விட்டோம் என்று அறிவித்தது அமெரிக்கா. கியூபாவிலிருந்து ஏவுகணை செலுத்தப்பட்டால் அது அமெரிக்காவிற்கு எதிரான போராக எடுத்துக்கொள்ளப்படும் என்று அமெரிக்கா எச்சரித்தது. சோவியத் உடனடியாக அனைத்து ராக்கெட்டுகளையும் கியூபாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதே நாள் கென்னடி ஓர் உருக்கமான அறிக்கையை அமெரிக்காவிற்கு வாசித்துக் காட்டினார். அமெரிக்கா என்றுமே சரியான பாதையில்தான் செல்லும் என்றும், கியூபா என்றுமே தவறான பாதையைத்தான் தேர்ந்தெடுக்கும் என்றும் சொன்னார்.
கியூபாவில் ரஷ்யா தனது இராணுவ பலத்தை குவித்து வைத்திருப்பதை கண்டுபிடித்துள்ளோம். ஒரு புதிய பிரச்சினை கிளம்பியிருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கியூபாவில் பல ஆபத்தான ஏவுகணை தளவாடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நமது கண்டத்தை குறிவைத்துதான் இந்த ஏற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இந்த ஏவுகணைகள் மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. சுமார் 1000 நாட்டிக்கைல் மைல் வரை பறந்து சென்று தாக்கும் வல்லமை பொருந்தியவை. ஒரே ஒரு ஏவுகணையை வைத்து வாஷிங்டன், பனாமா கால்வாய், மெக்சிகோ நகரம் அல்லது அமெரிக்காவில் உள்ள எந்த ஒரு மாநிலத்தையும் முற்றிலுமாக அழித்தொழிக்க முடியும். கியூபா அமெரிக்காவையும் அமெரிக்கர்களையும் அச்சுறுத்த முயல்கிறது. கியூபாவில் சிறைப்பட்டிருக்கும் கியூப மக்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுடைய நண்பன். உங்களுடைய தந்தை நாடான கியூபாவோடு நீங்கள் கொண்டுள்ள பாசப்பிணைப்பை நான் நன்கு அறிவேன். ஆனால் சமீபத்தில் நடத்தப்பட்ட புரட்சி உங்கள் அனைவரையும் ஏமாற்றிவிட்டதை நான் கவனித்தேன். உங்களுடைய தலைவர்கள் கியூபாவின் மெய்யான தலைவர்களாக நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் வெளிநாடுகளின் கைப்பாவைகளாக மாறி வருகிறார்கள். அமெரிக்காவையும் அமெரிக்க நண்பர்களையும் கியூபா பகைத்துக் கொள்ளும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. லத்தீன் அமெரிக்க நாடுகளிலேயே அணு ஆயுதங்களை தனது மண்ணில் தயாரிக்கும் ஒரே மற்றும் முதல் நாடு கியூபாதான். அணு ஆயுதப் போரை சந்திக்கும் நிலையில் உள்ள ஒரே நாடும் கியூபாதான். இந்த ஆயுதங்கள் உங்களது நலனுக்கு எதிரானவை. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் அமைதிக்கும் எதிரானவை. உங்களது வாழ்வை நாசமாக்கவே இந்த ஆயுதங்கள் பயன்படும். உங்களது நிலம் பகடை காயாக உபயோகப்படுத்தப்படுகிறது. எச்சரிக்கை. தங்களது நலனுக்கு எதிராக நடந்து கொள்ளும் சர்வாதிகாரிகளை கியூபர்கள் தூக்கி எறிந்திருக்கிறார்கள். ஒருமுறையல்ல, இருமுறையல்ல, காலம் காலமாக இப்படித்தான் நடந்து வருகிறது. இப்போதும் கியூபர்கள் அத்தகைய ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. தங்களது நலனின் மேல் மெய்யான அக்கறை கொண்டுள்ள ஒரு அரசாங்கத்தை அமைக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். ஒரு உண்மையான தலைவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். சுதந்திரமாக வாழ்வதே அவர்கள் லட்சியம்.
கென்னடியின் இந்த மிட்டாய் முலாம் பூசப்பட்ட வார்த்தைகளை கியூபர்கள் நிராகரித்தனர். காஸ்ட்ரோவிற்கு எதிராக கென்னடி போட்ட தூபம் எடுபடவில்லை. அதேபோல் கியூபா நம்மை குறிவைத்திருக்கிறது. உங்களை அழிக்கப் போகிறது எனும் ரீதியில் சொல்லப்பட்ட பஞ்சதந்திர கதையை அமெரிக்கர்கள் அசட்டை செய்தனர். சோவியத் மௌனம் காத்தது. அக்டோபர் 27 1962 கியூபா மீது பகிரங்க தாக்குதலை தொடுக்கப் போவதாக அறிவித்தார் கென்னடி. 180,000 படை வீரர்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டனர். மறுநாள், அதாவது அக்டோபர் 28 அன்று குருஷேவ் மாஸ்கோவில் ரேடியோ மூலம் ஓர் அறிவிப்பை வெளியிட்டார். கியூபாவிலிருந்து ஏவுகணைகளை விலக்கிக் கொள்ள தான் தயாராக இருப்பதாகவும் கென்னடி தனது போர் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சோவியத், அமெரிக்கா இரு நாடுகளும் சில தீர்மானங்களுக்கு வந்து சேர்ந்தன. கியூபாவிலிருந்து ஏவுகணைகளை திரும்பப் பெற்றுக் கொண்டபின் அவற்றை ஐநாவின் பார்வைக்கு கொண்டு போக சோவியத் ஒப்புக்கொண்டது. பதிலுக்கு அமெரிக்கா துருக்கியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது ஏவுகணைகளை விலக்கிக் கொள்வதாக வாக்களித்தது. கூடுதலாக கியூபா மீது தாக்குதல் தொடுக்க மாட்டோம் என்றும் உறுதியளித்தது. இந்த ஏவுகணை விவகாரத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துள்ளன. முதலில் சோவியத்தை எடுத்துக்கொள்வோம். பிக் வளைகுடா தாக்குதல் தோல்விக்குப் பிறகு அமெரிக்கா நிச்சயம் கியூபா மீது மற்றொரு போர் தொடுக்கும் என்பது சோவியத்தின் நம்பிக்கை. கியூபாவுடன் சோவியத் இணக்கமாக இருந்ததால் கியூபாவிற்கு ஆதரவாக ஏவுகணைகளை நிறுத்தி வைக்க சோவியத் விரும்பியது. ஏவுகணைகள் இருந்தால் அமெரிக்கா சுலபத்தில் போர் தொடுக்காதென்று கியூபா நம்பியது. சரி, ஏவுகணைகளை தயார் செய்வதற்கான அவசியம் சோவியத்திற்கு ஏற்பட என்ன காரணம்? ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அமெரிக்கா. அமெரிக்கா மட்டும் ஆயுதங்களை பெருக்கிக் கொண்டே போகும்போது தானும் அவ்வாறு செய்தால் என்ன என்று சோவியத் நினைத்தது. அமெரிக்காவிடம் அணு ஆயுதங்கள் குவிந்து கிடக்கின்றன. தனக்கு வேண்டியவற்றை சேகரித்து வைத்துக் கொண்டு மற்றவர்களை சேகரிக்காதே என்று அறிவுறுத்தும் அருகதை அமெரிக்காவுக்கு இல்லை என்பது சோவியத்தின் கருத்து. அமெரிக்காவின் கொட்டத்தை அடக்க வேண்டும், அவர்களோடு போட்டி போட வேண்டும் என்பதற்காகவே ரஷ்யா அணு ஆயுதப் பரிசோதனைகளில் இறங்கியது. அது மட்டுமின்றி ரஷ்யாவின் எல்லையிலிருந்து 150 மைல் தொலைவில், அதாவது துருக்கியில், அமெரிக்கா தனது ஏவுகணைகளை நிறுத்தி வைத்திருந்தது. இது ஒரு அத்துமீறிய செயல் என்பதால் அமெரிக்காவின் வழியிலேயே சென்று அமெரிக்காவை எதிர்கொள்ள முடிவு செய்தது சோவியத். அமெரிக்கா சோவியத்தின் நடவடிக்கையை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டது. சோவியத்திற்கு பகிரங்க எச்சரிக்கையையும் விடுத்தது. ஒருவேளை குருஷேவ் அமெரிக்காவின் எச்சரிக்கையை மீறி கியூபாவிலிருந்து ஏவுகணைகளை திரும்பப் பெறாத பட்சத்தில் அமெரிக்கா சர்வ நிச்சயமாக கியூபா மீது போர் தொடுத்திருக்கும். சோவியத் துருப்புகள் மற்றும் கியூபத் துருப்புகளை அழித்தொழிக்க முயன்றிருக்கும். ரஷ்ய அணு ஆயுதங்களை கியூபாவில் அனுமதித்ததற்கான காரணங்களை காஸ்ட்ரோ மிகத் தெளிவாக பட்டியலிடுகிறார்.
கியூபா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது என்று ரஷ்யர்கள் என்னிடம் கூறினார்கள்.
அமெரிக்கா கியூபாவை தாக்க திட்டமிடுவது ஒன்றும் புதிது கிடையாது. எங்களைப் பொறுத்தவரையில் இது கிட்டத்தட்ட அன்றாட நிகழ்வுதான். பாராசூட்டில் பறந்தபடி வெடிகுண்டு வீசுவது, அசுரத்தனமாக விமானத் தாக்குதல் தொடுப்பது போன்றவற்றை அமெரிக்கா தொடர்ந்து செய்து வருகின்றது. அவர்களது ஆட்கள் அனைத்து பகுதிகளிலும் பரவியிருக்கிறார்கள், ஹவானா உட்பட. ஆனால் இதுவரை அவர்களை தொடர்ந்து முறியடித்து வந்திருக்கிறோம். அவர்களை நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறோம். அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற இச்செயல்கள் எங்களை எரிச்சல் படுத்துகிறது. அமெரிக்கா என்றாலே சந்தேகிக்கும்படி ஆகிவிட்டது. இவர்களைச் சரியாக சமாளித்தராவிட்டால் நாங்கள் மற்றொரு வியட்நாமாக எப்போதோ மாறிவிட்டிருப்போம். எங்களுக்கு எப்போதும் மக்கள் துணை உண்டு. மக்கள் ஒன்றிணைந்து விட்டால் அவர்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது.
ரஷ்ய ஏவுகணைகளை கியூபாவில் வைத்திருக்க வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து சே குவேராவிற்கும் காஸ்ட்ரோவிற்கும் இடையே விவாதங்கள் எழுந்தன. சே குவேரா சோவியத் யூனியனின் ஆயுத பலத்தை பிரதானமாக கருதிய அளவிற்கு காஸ்ட்ரோ கருதினாரா என்று சந்தேகிக்க இடமுண்டு. அமெரிக்கா எந்நேரமும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எனும் நிலையில் சோவியத்தின் உதவி எப்போது வேண்டுமானாலும் தேவைப்படும் என்பது சே குவேராவின் கருத்து.
எப்படியும் சோவியத் நமக்கு அந்த ஏவுகணைகளை தரப்போவதில்லை. வெறுமனே அவற்றை வைத்துக் கொள்வதற்கு மட்டுமே கியூபாவை பயன்படுத்திக் கொள்கிறது. இதனால் நமக்கு என்ன லாபம்
என்று வாதாடினார் கேஸ்ட்ரோ. கேஸ்ட்ரோ கணித்ததைப் போலவே இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியது. சோவியத்தும் கடைசி நேரத்தில் அமெரிக்காவிற்கு பணிந்து போனது. சோவியத்தின் இந்த பதுங்கல் நடவடிக்கை கேஸ்ட்ரோவை கவரவில்லை. சோவியத் அமெரிக்காவுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் பற்றி கேஸ்ட்ரோவும் சே குவேராவும் வானொலியில் கேட்டுதான் தெரிந்து கொண்டனர். இதனால் கேஸ்ட்ரோ, சே இருவரும் ஆத்திரமடைந்தனர். இருவரில் அதிகம் ஏமாற்றத்திற்குள்ளானது சே குவேராதான். குருஷேவ் பின்னர் மிக்கோயனை கியூபாவிற்கு அனுப்பி வைத்தார். சே குவேரா அவரை பிடித்து உலுக்கி எடுத்துவிட்டார்.
நீங்களாகவே நினைத்தால் ஏவுகணைகளை கொண்டு வந்து வைப்பீர்கள், பிறகு நீங்களாகவே அவற்றை கொண்டு போய் விடுவீர்கள். கியூபாவை நீங்கள் என்னவென்று நினைத்தீர்கள்
என்று கத்தினார். மிக்கோயன் ஒரு வார்த்தையும் பேசாமல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு அவரை சமாதானப்படுத்தினார். சோவியத்தின் உதவி கியூபாவிற்கு என்றுமே உண்டு என்று வலியுறுத்தினார். சோவியத்திடம் என்னென்ன ஒப்பந்தங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று கேஸ்ட்ரோ யோசிக்கத் தொடங்கிவிட்டார். சே குவேரா, கேஸ்ட்ரோ இருவரையும் இந்த சோவியத் ஏவுகணை பிரச்சினையை பின்புலத்தில் வைத்து ஆராயும்போது இருவருக்குமிடையிலான சில முக்கிய வேறுபாடுகளை கண்டுகொள்ளலாம். சே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்திருக்கிறார்.
சோவியத்தின் உதவியை பெற வேண்டியது அவசியம். சோவியத் இல்லாமல் உலகம் இயங்காது
என்று சோவியத்தை உணர்ச்சி பெருக்கால் முதலில் கொண்டாடினார். பிறகு யாருக்கும் தெரியாமல் அமெரிக்காவோடு சோவியத் ஒப்பந்தம் செய்து கொண்டதை அறிந்தபின் மிக்கோயனை ஏசத் தொடங்கிவிட்டார். இது சே சோவியத் மீது வைத்திருந்த தூய்மையான நம்பிக்கையையும் அந்த நம்பிக்கை பொய்த்துப் போனதால் ஏற்பட்ட கோபத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. கேஸ்ட்ரோ நிதானமாக யோசித்து செயல்படுபவராக காட்சியளிக்கிறார். சோவியத் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அபரிமிதமாக அல்ல. பின்னர் மிக்கோயன் நேரடியாக வந்து மன்னிப்பு கேட்டதும் சோவியத்துடனான அடுத்த கட்ட உறவை பற்றி அவர் சிந்திக்கத் தொடங்கிவிட்டார். ஏவுகணைகளை கொண்டு வந்து வைக்கட்டுமா என்று சோவியத் கேட்டபோது அவர் சேவிடம் கேட்ட முதல் கேள்வி,
இதனால் கியூபாவிற்கு என்ன பயன்?
என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், கியூபாவிற்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று மிக்கோயன் கூறியதும் கேஸ்ட்ரோ தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட கேள்வி,
கியூபாவிற்கு என்னென்ன ஒப்பந்தங்கள் புதிதாக ஏற்படுத்திக் கொள்ளலாம்?
கியூபாவிற்கு ஃபிடல் கேஸ்ட்ரோவை விடச் சிறந்த தலைவர் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை.